الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير عن واس بن أسقع رضي الله عنه قال قال رسول صلى الله عليه وآله وسلم لا تظهر الشماتة لأخيك فيرحمه الله ويبتليك أو كما قال صلى الله عليه وآله وسلم رواه الترمذي بنيت كوريا مدب كوريا அல்லாஹ் நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் இறுதி தூதர் ஹாத்திபுன் நபியின் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சங்கியான மகத்தான சுன்னாக்களை வாழ்வில் அனுமனுவாக பின்துயரக்கூடிய பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபாதாபிஊங்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் சங்கியான கண்ணியமான இரக்கமுள்ள அன்பான சகோதரர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே படைத்தவன் வாழ்வில் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறானோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறானோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியே நாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான சங்கியா அன்பான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு மனிதனுடைய அகீதாவோட மனிதனுடைய ஈமானோட மனிதனுடைய மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இந்த குதுபாவின் மூலமாக படித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாம் என்ற மார்க்கம் மற்றவர்களுக்கு நலவை நாடக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மற்றவர்களுக்கு கருணையை அன்பை செலுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மற்றவர்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மற்றவர்களுடைய கஷ்டத்தில் உதவி செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பது மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடிய மார்க்கம் கிடையாது இஸ்லாம் மார்க்கம் மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து கைகூட்டி சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் மற்றவர்களுக்கு அணு அளவு கூட அநீதி இழைக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது குர்ஆன்ல அல்லாஹ் மிக அழகாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித நேயத்தை சொல்லும் போது ஒரு மனிதன் ஒரு மனிதனை வாழ வைத்தால் ஒரு மனிதனை வாழ வைத்தது போன்றல்ல முழு உலக கோடி மக்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று இஸ்லாம் சொல்லுது குர்ஆன் சொல்லுது எந்தவித காரணமும் இல்லாமல் மார்க்கத்துடைய வரம்புக்கு உட்படாமல் ஒருவர் ஒருவர் கொலை செய்கிறார் மார்க்கம் சொல்லல்ல இவர் ஒருவர் தான் கொலை செஞ்சார் என்று இவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கொலை செய்ததை போல இஸ்லாமிய மார்க்கம் ஒருவரை வாழ வைத்தால் முழு உலக மக்களையும் வாழ வைத்தது போல ஒருவரை கொலை செஞ்சா முழு உலகத்தையும் வாழக்கூடிய மக்களையும் கொலை செய்தது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பாருங்க சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க எல்லா சஹாபாக்களும் தங்குவதற்காக டென்ட் அடிச்சாங்க கூடாரம் அடிச்சாங்க ஒருவருடைய கூடாரம் இன்னொருடைய கூடாரத்தோடு நெருக்கமாக அடித்திருந்தாங்க மக்களுக்கு போவதற்கு வழி கிடையாது பாதையை மறைத்து அடித்திருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க யாரு பாதையை மறைத்து இப்படி கூடாரம் அடித்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்ததற்கு நன்மை கிடைக்காது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது இஸ்லாம் விரும்பல்ல பெரிய பெரிய இபாதத்துகள் செய்வதற்காக இன்னொருவரை கஷ்டப்படுத்தி அந்த இபாதத்தை செய்ய சொல்லி இஸ்லாம் எங்கேயும் சொல்லல உதாரணமாக இந்த மஸ்ஜிதுல நாம் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்டாங்க யாருக்கு தெரியுமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது ஒருவருடைய களத்தை தாண்டி ஒருவர் முன்னால வந்து உட்கார்றாரு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒருவர் உதாரணமாக உள் பள்ளியில ஏசி இருக்குது அவர் லேட்டாகி வந்து உள்ளுக்கு வாராரு
ஒருவருடைய களத்தை தாண்டி தாண்டி வந்து முன்னால வந்து உட்கார்ந்தா அல்லாஹுடைய குதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடுவுல வந்து பிறருடைய முதுக தாண்டி வந்து உட்காரக்கூடியவருக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்றாங்க. மற்றவர்களை கஷ்டப்படுத்த கூடாது. அதே போன்று பாதையில போறோம், ஒரு அழுக்கு விழுந்திருக்குது, ஒரு அசுத்தம் விழுந்திருக்குது, இவர் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அல்லாஹுக்காக எடுத்து அதை பாதையிலிருந்து அப்புறப்படுத்துறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சதகாவுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். அதே போன்று வீட்டுல கறி சமைக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த கறியில தண்ணீரை கொஞ்சம் மூத்தி ஆணத்தை கூட சமைத்து பக்கத்து வீட்டு அந்த மக்களுக்கும் கொடுங்க. கறிய கொடுக்க சொல்லல, ஏன் சிலர்கள் கறி வாங்கிருப்பாங்க, அவங்களோட குடும்பத்துக்கே போதாம இருக்கும், அந்த கறியில இருக்கக்கூடிய ஆணத்தை கூடுதலாக வச்சு பக்கத்து வீட்டுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக தெளிவாக சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் யாருக்காவது அநீதியை இழைக்குமா? மற்றவர்கள் கஷ்டப்படும் போது இந்த மார்க்கம் சந்தோஷப்படுமா? மற்றவர்களுக்கு ஒரு நோயினை வரும் போது இந்த மார்க்கம் எப்பொழுதும் சந்தோஷம் பட சொல்லி சொல்லிருக்காது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகம் பல வகையான நோய்களை சந்தித்திருக்கு. இந்த உலகம் பல வகையான நோய்களை சந்தித்திருக்கு. இந்த எல்லா நோயையும் உருவாக்கியவன் மனிதன் கிடையாது, எல்லா நோயையும் உருவாக்கியவன் அல்லாஹ். எல்லா நோயை எல்லா நோய்க்கும் நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். நாம் அதிகமாக பேசக்கூடிய ஒன்று, இந்த உலகத்துல நிறைய வைரஸ்கள் உருவாகி கொண்டு போகுது, நிறைய கிருமிகள் உருவாகி கொண்டு போகுது, இதனால மனிதர்கள் தாக்கப்படுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நாம் பேசக்கூடிய சிறிய வார்த்தை எங்களை கொண்டு போய் குஃபுர்ல சேர்த்துடும். நாங்க பேசக்கூடிய சிறிய ஒரு வேர்ட், சிறிய ஒரு எண்ணம் எங்களை முர்த்ததாக்கிடும், கலிமாவை விட்டு தூரமாக்கிடும். கண்ணியமான சகோதரர்களே, உதாரணமாக இந்த உலகம் பல நோய்களை சந்தித்திருக்கிறது. உதாரணமாக 2013 தொடக்கம் இபோலா என்ற ஒரு வைரஸ், இந்த வைரஸால கிட்டத்தட்ட 11,300 பேர் மூத்தாக இருக்கிறாங்க. 2019 சென்ற வருடம் ஆகஸ்ட்ல கூட இந்த வைரஸ் ஆப்பிரிக்கால உண்டாகி கிட்டத்தட்ட 1,800 பேர் மூத்தாக இருக்கிறாங்க. இந்த வைரஸ் எதனால உருவாகிச்சு இன்னும் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. 2002 சைனால உருவாகின சார்ஸ் வைரஸ், இதுல கிட்டத்தட்ட 8,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க, சைனால 700 பேர் மௌத்தாக இருக்கிறாங்க. இது எதனால உருவாகிச்சு பல காரணங்கள் சொன்னாலும் இன்னும் இந்த வைரஸ பத்தி ரிசர்ச் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், பிரேசில்ல 2015 ஏற்பட்ட ஜிகா வைரஸ், இதுல கிட்டத்தட்ட 86 நாடுகள் பாதிக்கப்பட்டுச்சு, 86 நாடு மக்கள் இந்த நோயால பாதிக்கப்பட்டாங்க, பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த வைரஸுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இது எதனால இன்னும் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்கள், இப்படி எத்தனையோ வைரஸ்களை சொல்லலாம், மலேரியா ருபெல்லாண்டு சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம். இன்னும் இந்த உலகம் இந்த வைரஸ் எதனால என்று ஆராய்ச்சி செய்து முடிவை சொல்லல, இப்படி இருக்கலாம் என்று தான் சொல்லுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், 2015 கணக்கெடுப்புக்கு பிறகு உலகத்துல 130 கோடிக்கும் மேல வாழக்கூடிய ஒரு நாடு தான் சைனா. 130 கோடி மக்களுக்கும் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு சைனா. இன்று அந்த சைனால கிட்டத்தட்ட 16 நகரங்களில் 50 மில்லியன் மக்கள், 5 கோடி, அதாவது 5 கோடி மக்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஏன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க? இந்த 14 சிட்டியும் இந்த 14 நகரங்களிலும் 50 மில்லியன் மக்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணதுக்குரிய காரணம் என்ன? கிட்டத்தட்ட 106 பேர் இதுவரைக்கும் இன்று வரைக்கும் மௌத்தாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90,000 பேர் இன்றைக்கு வைத்திய சாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 4,000 பேர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. 450 பேர் இன்று வரைக்கும் மிக பயங்கரமான நிலையில் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் ஏதோ கொரோனா வைரஸ் என்று சொல்லி அந்த மக்கள் சொல்லுறாங்க. இது பாம்பால இல்ல வேறதாலயோ உருவாகினது என்று சொல்லி அந்த மக்கள் விளங்கப்படுத்தி இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க, இது எதனால் உருவாகி இருக்கிறது என்று. ஆனா ஆச்சரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, எங்கட நாட்டு மக்கள் இந்த வைரஸ் எதனால் உருவாகி சென்று கண்டுபிடிச்சிட்டாங்க. சைனா கண்டுபிடிக்கல, அமெரிக்கா கண்டுபிடிக்கல, ரஷ்யா கண்டுபிடிக்கல, ஆனா இலங்கையில வாழக்கூடிய மக்கள் இந்த வைரஸ் இந்த கொரோனா எதனால உருவாகிச்சு சொல்லி கண்டுபிடிச்சு பேஸ்புக்ல, யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியம், இந்த வைரஸ் உருவாகி இருக்குது ஃபேஸ் கவர் தடை செஞ்சதாலயா, இந்த வைரஸ் உருவாக இருக்குது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலமாக பேசினதாலேயா? இந்த வைரஸ் உருவாக இருக்குது இந்த நாட்டில முஸ்லிம்களுக்கு, ஒவ்வொரு நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செஞ்சதாலேயா? இந்த வைரஸ் உருவாக இருக்குது அந்த நாட்டில தொழுவை தடை செய்ததற்காகவா? கண்ணியமான சகோதரி, முழு உலகமும் அதாவது ஆச்சரியத்தோட பயத்தோட பீதியோட இந்த வைரஸ் எதனால இந்த ஆராய்ச்சி செய்யறாங்க? எங்கட பேஸ்புக் வாட்ஸ்அப் வீரர்கள் போட்டுட்டாங்க, எங்கட நாட்டுல பாத்தீங்களா, அதாவது ஃபேஸ் கவரை தடை செஞ்சாங்க, அல்லாஹ் இப்ப ஃபேஸ் கவர் பண்ண வச்சிருக்கிறார். ஏதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்க்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது போல, வகிவாரது போல அந்த மக்களுடைய உள்ளத்தை நோவின செய்யறாங்க. இஸ்லாம் அதை விரும்பல, இஸ்லாம் வரவேற்கல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் வீரர்களை பார்த்து, இந்த முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ நீங்க மறக்கவானும் மறந்துடவானும். என்ன சொன்னாங்க தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து, லா துல் இரு ஷமாதத்தலி அகீக், உங்களோட சகோதரன் சைனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, முஸ்லிம்கள் என்று சொல்லல, ஏதோ ஒரு நோயால வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீங்க இப்ப பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தால தான் அல்லாஹ்வோட சோதனை அவர்களுக்கு என்று சொல்லி நீங்க முடிவெடுக்கிறீங்களா? கவனமாக இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா துல் இரு ஷமாதத்தலி அகீக், அது யாராக இருந்தாலும் மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நாம் குளிர்காய்வதல்ல, நாம் சந்தோஷப்படுவதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த கொரோனா உருவாக்கினவன் அல்ல அவன், அவர்களுக்கு ரஹ்ம செய்து இந்த வீரர்களுக்கு வயவு தலி அந்த கொரோனாவை கொடுக்கலாம், அந்த வைரஸ கொடுக்கலாம், அவர்களுக்கெல்லாம் ரஹ்ம செய்து அவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்துட்டு அவர்களை விமர்சித்தவர்கள் அவர்களை பற்றி இழிவாக பேசின அந்த மக்களுக்கு அல்லாஹ் இந்த நோயை கொடுக்கலாம். யாரு சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக மிக அழகாக இதை சொல்லி காட்டினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியமான சகோதரர்களே, ஒருபோதும் நாங்க உதாரணத்துக்கு சொல்லுவோம், எங்கட நாட்டுல கூட அந்த நாட்டு மக்களை கண்டால் பயப்படுறோம், ஆனா பஜார்ல முழுக்க அவங்கட பொருளை தான் விற்கிறோம், பஜார்ல முழுக்காக அவங்களுடைய பொருளை விற்கிறோம். இப்ப அவங்களை கண்டா பயம், அவங்க போறதுக்கு நாங்க போக விருப்பம் இல்ல, நாங்க இன்னைக்கு அவங்களை கண்டா ஓட்டுறோம். கண்ணியமான சகோதரர், இஸ்லாம் வரவேற்கல்ல. கண்ணியமான சகோதரர்களே, உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுறேன், பம் பிளாஸ்டுக்கு பின்னால 21 சம்பவத்துக்கு பின்னால பெரும்பான்மை இனத்தவர்கள் எங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களோட உள்ளம் என்ன நடந்துச்சு? நாங்க எப்படி கவலையோடு இருந்தோம்? எங்களை என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க? எங்களை இழிவாக பாக்குறாங்க, எங்களை கேவலமாக பாக்குறாங்க. ஓரிருவர் செஞ்ச சம்பவத்துக்காக நாங்க முழு பேரும் தலை குனிஞ்சு இருக்கிறோம் என்று கவலைப்பட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, இதே மாதிரி தான் நோய் ஏற்படும், ஆனா அந்த மக்கள் இழிவாக கேவலமாக சித்தரிப்பது, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அதாவது அடிட் பண்ணி போட்டோ போடுறது மிக பெரும் பாவம் என்பதை மறந்துடவாணும். இது வலிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஹைர், இந்த நோயை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஒரு கவல் என்னண்டா, ஆச்சரியம் என்னண்டா, சிலர்களுக்கு உன்னைக்கு மல்லா, சிலர்களுக்கு இது கஷ்டமாக இருக்கலாம், சிலர்களுக்கு லாபமாக இருக்கலாம். 6 ரூபாய்க்கு போன மாஸ்க் இன்னைக்கு 30 ரூபாய்க்கு போகுது, அது சிலர்களுக்கு சந்தோஷம், பிசினஸ்ல முன்னேறுறாங்க, ஆனா சிலர்களுக்கு கவலை. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, இஸ்லாம் இந்த நோயை எப்படி பாக்குது, என்ன சொல்லுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட, தொற்று நோய் ஒருவரின் மூலமாக இன்னொருவருக்கு நோய் பரவுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா அதுவா, தொற்று நோய் கிடையாது, ஒருவரின் மூலமாக இன்னொருவருக்கு நோய் பரவுவது கிடையாது. ஏன் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க? ஆனா முழு உலகமும் சொல்லுது, இவரிலிருந்து இவருக்கு நோய், இவரிலிருந்து இவருக்கு நோய் என்று டெங்குவா மலேரியாவா இப்படி சிக்கன் பாக்ஸ் போன்ற இந்த வைரஸ்களை உலகம் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா அதுவா, தொற்று நோய் கிடையாது. அப்படி என்ற அர்த்தம் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, ஒருமுறை ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டாங்க, கிராமப்புற அரபியா, ரசூலுல்லா, நீங்க தொற்று நோய் இல்லைன்னு சொல்றீங்க, இந்த பாலை வனத்துல மான்களை போன்று துள்ளி குதிக்க கூடிய ஒட்டகங்களுக்கு மத்தியில சுரங்கு, ஒரு வைரஸ் பிடித்த ஒட்டகம் நுழைந்ததால் எல்லா ஒட்டகத்துக்கும் அந்த சுரங்கு, அந்த வைரஸ் ஏற்பட்டிருக்குதே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபமன் ஆதல் அவ்வல், முதலாவது ஒட்டகத்துக்கு வைரஸ் எந்த ஒட்டகத்தால வந்துச்சு? முதலாவது ஒட்டத்துக்கு வந்த நோய் எந்த ஒட்டகத்தால வந்துச்சு? கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்றது இந்த நம்பிக்கை வந்துடக் கூடாது. இவனால தான் எனக்கு நோய் வந்துச்சு, இந்த நாட்டால தான் எனக்கு இந்த நோய் வந்துச்சு, இந்த ஊரால தான் எனக்கு நோய் வந்துச்சு. இல்ல இல்ல, இந்த நோயை தந்தவன் அல்லாஹ், இந்த நோய் உருவாகினது அல்லாஹ்வால. இந்த நம்பிக்கையில ஒரு போதும் ஒரு ஒரு அணுவலோ கூட எங்கட உள்ளத்துல சந்தேகம் வந்துட்டு சொன்னா, நாங்க அல்லாஹ்க்கு இணை வச்சிட்டோம், இந்த ஊரால இந்த நாட்டால இந்த மனிதனால தான் எனக்கு இந்த நோய் வந்து சென்று ஒருவர் உறுதி கொண்டால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட்டாரு, அவர் அல்லாஹ்வுக்கு சிறுக்கை வைத்துட்டாரு. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு நோயை தந்தவன் ஃபமன் அஅதல் அவ்வல், முதலாவதுக்கு எதனால வந்துச்சோ அதே மாதிரி அல்லாஹ் எனக்கும் இந்த நோயை தந்திருக்கிறான். அப்படி என்று சொல்லி நோய் இருக்கிற ஊருக்கு போறதல்ல. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எங்கேயாவது ஒரு வைரஸ் நோய் இருக்குது என்று சொன்னால் அந்த ஊர் மக்கள் வெளியூருக்கு போக வேண்டாம். 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, ஒரு ஊர்ல ஏற்பட்டிருக்குது, நீங்க இன்னொரு ஊருக்கு போக வேண்டாம். ஏனென்றால் சில நேரத்தில் அவர் அந்த ஊர் நெருக்கும் போது அந்த வைரஸ் அவரை தொத்திக் கொள்ளாமல் இருக்கலாம். ஏன்? நோய் எதிர்ப்பு சக்தி அவருடைய உடல் அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிருமிகள் இவருடைய மேல தொத்தி இவர் வெளியூருக்கு வந்து வெளியூர் மக்களுக்கு இந்த கிருமிகள் தொத்தி விட்டால் இவரை தாக்கி இருக்காது. இப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்க, இவரால தான் எங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு, சிறுக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க உள்ளூர்ல இருக்கிறீங்க, நீங்க அந்த நோயுள்ள ஊருக்கு போகவும் வேண்டாம். சிலர்கள் நாங்க மருத்துவம் செய்ய போறோம், அது வேற விஷயம். இன்னும் சிலர்கள் நல்லது செய்ய போறோம், அந்த ஊருக்கு போக முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தடை செஞ்சாங்க. ஒரு ஊர்ல நோய் இருக்கும் போது அந்த ஊருக்கு நீங்க போக வேண்டாம். ஒருவேளை நீங்க இங்கிருந்து அந்த ஊருக்கு போய் உங்களுக்கு நோய் வந்துட்டா நீங்க என்ன கூடும், இந்த ஊருக்கு வந்ததால தான் எனக்கு நோய் வந்துட்டு என்று எண்ணினா அல்லாஹ்க்கு நீங்க என்ன வச்சுட்டீங்க? உதாரணமாக மழை பொழியுது, அந்த காலத்தில் சில குஃபார்கள் சொன்னார்கள், இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் ஒன்று சேர்றதால தான் மழை பொழியுது. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்க்கு என்ன வச்சுட்டாங்க, மழை பொழியறது அல்லாஹ்வால, அல்லாஹ்வுடைய நாட்டத்தால. அதே போல தான் கண்ணியமான சகோதரர்களே, நோய் வருவதும் நோய் இல்லாமல் போவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால். அதே மாதிரி இஸ்லாம் இன்னொரு பகுதி சுகாதாரம் சுத்தத்தை சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கூட சுத்தம் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வேர்வை சுத்தம், உமிழ்நீர் சுத்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலமும் சுத்தம். அல்லாஹ் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரை வச்சிருக்கிறார், எதுவும் நஜீஸ் கிடையாது. ஆனா இந்த அல்லாஹ்வுடைய தூதர் பேசும் போது, ஒருவரோட கதைக்கும் போது, உமிழ்நீர் மற்றவர்களுக்கு சஹாபாக்கள் படும் என்ற பரக்கத்தோடு முன்னால வந்து இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய உமிழ்நீர் மேலில் படும் போது உடம்பெல்லாம் சடாவிக் கொள்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பில் இருந்து வேர்வை வடியும் போது, அதாவது ஒரு சஹாபி பெண்மதி பொட்டலில் வைத்து வேர்வையை எடுத்துக் கொண்டார்கள், எடுத்த உடம்பெல்லாம் தீர்த்துக் கொண்டார்கள் பரக்கத். ஆனா நாங்க ஹதீஸ்ல எங்கேயும் பார்க்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் தும்மலை விடும் போது அவர்கள் கையை வைக்காமல் ஓபனாக தும்மல் விட்டார்கள் எங்கேயும் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தும்மும் போது கையை வைத்துத்தான் தும் இருக்கிறார்கள். எங்களோட மக்கள் அல்லாஹ் மன்னிக்கணும், சில நேரங்கள் எந்த இடத்துல எப்படி நடக்கணும் என்று தெரியாது. சில நேரங்கள்ல சஃப்ல இருந்து தும்முறாங்க, பக்கத்தில் இருக்கிறவருடைய தொழுகையும் பாத்தியம். சிலர்கள் சுஜூதுல போயிட்டு தும்புறாங்க, அவங்களுக்கு விளங்குது இல்ல, காப்பட்டு நாங்க, அதாவது எங்களால இன்னொருவருக்கு எங்கட கிருமி பரவுவதற்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் ஏண்ட உடம்பில் இருக்கக்கூடிய கிருமி இன்னொருவருக்கு பரவுவதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கொட்டாவி விட போது கையை வைத்துக் கொண்டு தடை செய்ய சொன்னார்கள். ஏன்? உடம்பில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் வெளியாகுது, உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியாகுது. இந்த வைரஸை கண்டுபிடித்தவர்கள் என்ன சொல்றாங்க, தும்மலாலையும் இருமலாலையும் அதே போன்ற கண்ணீராலையும் உடம்பில் வரக்கூடிய தண்ணீராலையும் தான் இந்த வைரஸ் மக்களுக்கு மத்தியில பரவிக்கொண்டு போகுது என்று ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. 1400 வருடங்களுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தும்மும் போது நீங்க கையை வைத்து தடை செய்துக்கோங்க, கொட்டாவி விடும் போது நீங்க கையை வைத்து தடை செய்துக்கோங்க. அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க கப் வச்சிருக்கிறாங்க தண்ணீர் குடிக்க, நாங்க தண்ணீர் குடிக்கும் போது அந்த தண்ணீரில் மூச்சு விட்டு குடிப்பது கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறாங்க, அந்த தண்ணீரில் நீங்கள் மெடல் மெடலாக குடிக்க, மூச்சை அதில் விட்டால் உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய கிருமி அந்த கோப்பையில் தொத்திக் கொள்ளும். இன்னொருவர் குடிக்கும் போதே அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அவருக்கு அந்த நோய் ஏற்படலாம். அவர் தண்ணீர் குடிக்கும் போது கூட இஸ்லாம், அதே மாதிரி சூடான கப்ல நீங்க ஒரு டீ குடிக்கிறீங்க, அந்த டீல நீங்க ஊதி குடிக்க வேண்டாம், உங்களோட வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதில் தொத்திக் கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, சாப்பிடும் போது நீங்க உங்களோட கைகளை கழுவிக்கோங்க. அப்ப எங்களால இன்னொருவருக்கு அதாவது நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் அழகாக தெளிவாக சொல்லிருக்கிறது. அதே மாதிரி எல்லாரிடத்திலும் அன்பாக கேட்டுக்கொள்றேன், பேசக்கூடிய என்னையும் சேர்த்து மிஸ்வாக் பாவிப்போம். மிஸ்வாக் மிக முக்கியமான ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கு கஷ்டம், இந்த உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைண்டா, ஒவ்வொரு வக்துக்கும் புது செய்யும் போது மிஸ்வாக் செய்ய சொல்லி நான் சொல்லுவேன், கஷ்டம் இல்லைண்டா. ஒவ்வொரு வக்துக்கும் தொழும் போதே நான் மிஸ்வாக் செய்யும்படி சொல்லுவேன். ஏனென்றா மிஸ்வாக் நிறைய கிருமிகள்ல இருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கும். அதே மாதிரி கண்ணியமான சகோதரி, தூங்கி எழுமிறதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த ஒரு பாத்திரத்திலையும் உங்களோட கையை போடவானோம், ஹவுல்ல போடவானோம், தூங்கி எழுந்தது. ஏன்னா தூக்கத்துல உங்களோட கை எங்கெங்க வச்சிருப்பீங்க யாருக்கும் தெரியா. அதனால முதலாவது உங்களோட இரண்டு கைகளையும் கழுகிக்கோங்க. இப்படி கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுகாதாரம் எங்களால இன்னொருவருக்கு நோய் பரவாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹைர், இப்ப நோய் வந்துட்டு பல இடங்கள்ல பீதியோட பயத்தோடு இருக்கிறாங்க, எல்லா ஏர்போர்ட்லயும் ஏதோ ஒரு கருவிய மிஷினை வச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நாடினா வந்தே தீரும், அல்லாஹ் நாடினா அது யாராலும் தடை செய்யலா. ஆனா வராமல் தடை செய்யறதுக்கு ஒரு வழி இருக்குது, இபாதத். இன்னைக்கு நான் அந்த எங்களுக்கு அந்த மாஸ்க்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹுடைய துவால இல்ல, போலியிலிருந்து வாங்குறோம். ஆனா சல்லல்லாஹுடைய துஆ இந்த நோய்க்கு பாதுகாப்பு, ஆனா நம்பிக்கை இல்ல. அது துஆ, அது பாப்போம், அது அந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்ட துஆ. ஆனா இது கொரோனா துஆ, பழைய துஆ, ஆனா இது புது வைரஸ் கொரோனா, இதுல இருந்து பாதுகாக்க கஷ்டம். கண்ணியமான சரி, இந்த கொரோனா என்றது பாம்பால உருவாகுது என்று சொன்னா அதற்கும் வைரஸுக்கு அல்லாஹுடைய துஆ சொல்லி தந்திருக்கிறார்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், மூன்று முறை ஓதினா எந்த விஷ ஜந்துகளுடைய தீங்கும் ஏற்படாது. அப்ப இந்த வைரஸ் உருவாகிறது பாம்பால் என்றா இந்த துஆ அது தடை செய்யும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம். இத காலையில மூன்று முறை ஓதினா, மாலையில மூன்று முறை ஓதினா எந்த விதமான நோய்கள், எந்த விதமான வைரஸ்கள், எந்த விதமான முசீபாக்களும் அந்த மனிதனை தொத்தாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே மாதிரி மிக முக்கியம், வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், யார் இஸ்திக்ஃபார் செய்வாங்களோ அல்லாஹ்வுடைய சோதனை வராது. யாரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்களோ அவர்கள் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சதகா கொடுங்க, இந்த சதகா மோசமான நோய் மோசமான மரணத்திலிருந்து பாதுகாக்கும். சதகா மோசமான நோய் மோசமான மரணத்திலிருந்து பாதுகாக்கும். கண்ணியமான சங்கியான சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நாம் வாழும் போது மற்றவர்களுக்கு முன்னால நாங்க எங்களை இழிவாக நினைச்சு கொள்வோம், மற்றவர்களை ஒருபோதும் இழிவாக நினைக்காம எல்லா சந்தர்ப்பத்திலையும் அந்த நாட்டு மக்களுக்காக எந்தெந்த ஊர்கள் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்காக தஹஜ்ஜுத்ல அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம். அவர்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு உள்ள முடையிறது போல நாங்க கமெண்ட்ஸ்களை போட்டு அவர்களுடைய உள்ளத்தை சுக்குநூறாக்காம முடியுமான அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹிடத்தில் பொறுப்பு சாட்டி எங்களுடைய அகீதாவ எங்களுடைய ஈமான எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குதென்ற அந்த உறுதியை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள் புரிவானாக. நாள் எங்களோட பாவங்களை குற்றங்களை தவறுகளை மன்னித்து இப்படி மோசமான கொடூரமான நோய்களை விட்டும் எங்களையும் எங்களோட சமூகத்தை பாதுகாக்கிறியா அல்லாஹ். இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சைனால உஹான் என்ற பிரதேசத்துல கிட்டத்தட்ட யா அல்லாஹ் நீ அனைத்தையும் அறிந்தவன், அந்த 50 மில்லியன் மக்களுக்கும் யா அல்லாஹ் பூரண ஷிஃபாவை கொடுப்பாயாக, அந்த ஊருக்குள்ளுடைய ரஹ்மத்துடைய மலையை பொழிய வைப்பாயாக, நோய்களை இல்லாமலாக்கக்கூடிய சக்தியை நீ மலைக்கு வைத்திருக்கிற யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தான மலைக்கு கொடுத்திருக்கிற யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டத்தை கொண்டு அந்த மலையை பொழிய வைத்த அந்த அழுக்குகளை இல்லாமலாக்குறியா அல்லாஹ், முழு உலக மக்களும் இப்படி கொடூரமான நோயால் பாதிக்கப்படாமல் பாதுகாத்தியா அல்லாஹ். நாம் ஒவ்வொருவரும் வாழும் போதும் உடல் ஆரோக்கியத்தோடும் தேக ஆரோக்கியத்தோடும் மற்றவர்களை மதித்து மற்றவர்களை மிதிக்காமல் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய நல்லவர்களாக சாலிகங்களாக ஆக்கி இந்த இடத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்பதை போல உன்னுடைய தூதருடைய சுண்ணாக்களை வாழ்வில் அணுவணுவாக பின்தொடரக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி நாளை கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நுழைந்து உன்னுடைய லிக்கா உன்னுடைய சந்திப்பையும் உன்னுடைய ரில்லா திருப்பத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கூடிய வாயாக.